புத்தருடைய தாத்தா வடிகேட வயது முதிர்ந்த அந்த கிழவர் மரணித்து விட்டார் என்று சொன்னார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை கொண்டு போய் அடக்கி விட்டு என்னிடத்தில் வாருங்கள் என்றார்கள். அடக்கி விட்டு வந்ததும் சொன்னார்கள், போய் குளித்து விட்டு வாருங்கள். இதிலிருந்து விளங்குகிறது, ஒரு முஸ்லீம் அல்லாத மையத்தை சுமந்து சென்றால் குளிக்க வேண்டும். இங்கு அபூ தாலிப் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இந்த சத்தியத்தை எதிர்க்கவில்லை, முழு ஆதரவாக இருந்து கொண்டிருந்தார். எனவே அவர்களை காவிருந்து குர்ஆன் அதை சொல்லவில்லை, சொல்லாத ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்ல மாட்டோம், இதுதான் கொள்கை. ஆனால் அந்த இடத்தில் அவருடைய கேள்விக்கு பதில் கொடுத்தால் இது ஒரு நீண்ட விளக்கம் கொடுக்க வேண்டும், உள்ளது 10 நிமிடம் அல்லது நேரம் முழுநாகிவிடும். அடுத்தது தயங்கத்தை விட்டு நான் அப்பால் போனதாக அவர்களை எங்களை பிடிப்பார்கள். எனவே நாங்கள் எந்த கேள்விக்கும் பதில் கொடுக்கவில்லை. இந்த அபூ தாலிபின் விஷயம் இல்லை, அவர் முஸ்லீம் அல்ல, அவர் நிரந்தரமான நரகம் தெளிவான வழிகளில் இருந்தார், அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார். அவர் இந்த மார்க்கத்தை பகிரங்கமாக நிராகரிக்கவில்லை, எனவே அவருக்கு காவிர இந்த வார்த்தையை பாதிக்க முடியாது. இதுதான் குர்ஆன் சொல்லியில் தெளிவான. எங்கேயாவது ஒரு தெளிவான ஆதாரத்தை ஒருவர் கொண்டு வந்து அபூ தாலிப் காவிர என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளத்தார்கள். யாராவது கொண்டு வந்து நினைவு கட்டணம். அடுத்தது ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் அல்லாதவர்களை உங்கள் தொழுகையில் இணைத்துக் கொள்வது பற்றி கண்டனம் கூறப்பட்டது, பதில் என்ன? உலகம் தந்துட்டாள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாத ஒருவர் வந்தால் அவங்களை தொழுகையில நாங்கள் சேர்த்துக் கொள்றோம், இது சரியா அப்படின்ட்டு நான் ஒரு கேள்விகள் தான். அதான் உலகம் தெளிவாக தரப்பட்டது. இஸ்லாத்துல இப்படி இருக்கு ஒரு தடை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் போது ஒரு சூரத் ஓதினார்கள், செய்யும் போது முஸ்லீம்களும் சஜூதில் விழுந்தார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் சஜூதில் விழுந்தார்கள். ஒரே ஒரு மனிதன் மட்டும் கையிலே மண்ணை அள்ளி நெத்தியிலே வைத்துக் கொண்டு இது எனக்கு போதும் என்று கூறிவிட்டு போய்விட்டான். அவன் காவிராக கொல்லப்பட்டான் என்று வருகிறது. அங்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் சஜூதிலே விழும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க ஓடுங்கள், இங்கு வரக்கூடாது, எங்களோடு இருக்க வேண்டாம் என்று துரத்தவில்லை. எனவே ஒருவர் இந்த சத்தியத்தை விளங்கி வருகின்றவரை எப்படி விளக்குவது? அவர்கள் சொன்னார்கள், எங்களை அப்படி பார்க்க முடியாது என்றால் அந்த மேடையில் நாங்கள் காவிர்களை எடுக்க மாட்டோம், முஸ்லீம் அல்லாதவர்களை எடுக்கவே மாட்டோம் என்று சொன்னார் சொல்லுவார். ஆனால் சில நேரங்களில் துவா செய்வதற்கு கொண்டு பள்ளிக்குள்ளே வைத்து துவா செய்வார் நடக்கின்றதா இல்லையா? எத்தனை பேர் சில பள்ளிகளை வந்து தெரியாமல் ஹவுலுக்குள்ளே காலே தாக்கி இருக்கின்றார்கள், தெரியாது அவர்கள். இதே போன்று தெளிவாக யாரை காவிர் என்று பத்துவா கொடுத்தார்களோ அவர்களிலே ஒருவரை அழைத்து வந்து கலிமாவை சொல்லி ஹஜ்ஜிக்கு கூட்டி போனார்கள், நடக்கின்றது. எனவே இஸ்லாமிய குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இப்படி இவர்களை மையத்தில் செய்யாதவர்கள், ஜமாஅத்தில் முஸ்லீமில் சேராதவர்கள் வந்தார்கள், பள்ளியை விட்டு விரட்டுங்கள், தொழுகைகளை சேர்க்காதீர்கள் என்று ஒரு ஆதாரத்தை கொண்டு வரத்து பார்க்கலாம். அப்படி ஒரு ஆதாரம் சத்தியத்தை வழங்க வருவது எப்படி விரட்டுவது? அவர்கள் அப்படி செய்வார்கள், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. யார் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருபவர்களை தடுக்கக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? வமன் அபுதமு அல்லாஹ்வுடைய பள்ளிகளில் அவனை திருநாமம் அவனுடைய திருநாமத்தை கூறி அவனை ஞாபகம் செய்பவர்களை தடுத்து அல்லது குழப்பம் ஏற்படுத்துகின்றார்களே, இவர்களை விட அநியாயக்காரர்கள் யார் என்று அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள். தடுக்க போறார் யாரும் வர வந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்யலாம். நாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். நீங்கள் ஒட்டி இருக்கும் விவாதத்தில் கேள்வி பதில் என்றுதான் உள்ளது, ஆனால் தற்போது அதற்கு மாறு நடந்துவிட்டது, இதற்கு உங்கள் கருத்து என்ன? இல்ல ஆரம்பத்தில் ஒரு பயன் நடக்கும், அதுக்கு பிறகு கேள்வி பதில், அந்த அளவில் கேள்வி பதில் நடக்குது, அதுக்கு முன்னுக்கு அங்கு நடந்த அந்த கேள்விகளுக்கு பதில் அளிப்பதாக நான் ஒரு முடிவெடுத்திருந்தோம். அந்த பகுதி அதில் ஒட்டுப்படையில் அது தவறு நடந்துட்டு அதை எழுத நாங்க மறந்துட்டோம், மன்னிச்சுக்கிறோம்.
ஜும்மா ஓதிய இமாம் இது அத்து செய்தாரா அல்லது வேறு ஒருவர் இது அத்து செய்தாரா? அந்த இது அத்து ஒரு இமாம் என்பதை இருக்கும் போது என்று அதான் சொன்னா அவர் பத்துபாவதே போறார். உடனே அது எப்பாட்டு அவர் செய்யல, அதே முழுமையா முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறார். கூறுமா ஹதீஸ் வருகின்றது, பின்னால் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் செய்வார்கள் என்றால் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள், ஏவப்படாததை செய்வார்கள். அவர்களை எதிர்த்து யார் போராடுகின்றாரோ அவர் விசுவாசியாக இருப்பார் என்று ஹதீஸ் வந்திருக்கின்றது. எனவே அதை எதிர்த்து அந்த இடத்தில் போராட வேண்டும், பெரிய ஒரு குற்றம். அடுத்த கேள்வி, ஒரு அமீர் இன்னும் ஒரு அமீரிடம் பைஅத்து செய்ய முடியுமா? ஒரு அமீர் இன்னொரு அமீரிடத்தில் பைஅத்து செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படாது, அப்படி ஒரு இஸ்லாத்தில் இருக்காது. ஏன்? ஒரு பைஅத்து செய்து முஸ்லீம் ஆனவர் தான் அமீராக ஆகுவார், அவர் ஏற்படும். அப்படி இருக்கும் போது அவர் இன்னொரு அமீரிடத்தில் பைஅத்து செய்ய வேண்டும் எப்படியுமே ஒரு அதுக்கு ஒரு வடிவம் உண்டாக மாட்டார். இப்படி இருக்கு, ஒரு அமீர் இன்னொரு அமீரிடத்தில் சென்று இன்னொரு பையத்து இருக்கின்றது, அதாவது மேலதிகமாக செய்யக்கூடிய பை, இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பையத்து அல்ல. உதாரணமாக நான் தொழுகை சரியாக கடைபிடிப்பேன், யாரிடத்திலும் கைநிறுத்த மாட்டேன் என்று ஒரு பையன் ஒருவர் விரும்பினால் செய்யலாம், அந்த பையத்தை செய்யலாமே தவிர இஸ்லாத்துக்கு வருகின்ற பையத்தை நூட்டி இருக்கார். அப்படியே ஒரு அமீர் என்பவர் ஏற்கனவே பையத்து செய்து முஸ்லீமானவருக்கு பிறகுதான் அமீராக ஆகுவார், பிறகு அவருக்கு பையத்தனும் கிடையாது. 25, 63, 64 இந்த குர்ஆன் ஆயத்தின்படி விவாதிப்பது கூடுமா?
ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்படி விவாதம் கூடுமா?
இந்த 25வது அத்தியாயம் 63, 64 அந்த வசனம் என்ன? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், விசுவாசிகள் யார் என்றால் அறிவியர்கள் அவர்களோடு கலைக்க வந்தால் சமாதானம் சலாம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். எனவே விவாதிப்பது கூடுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். இது ஒரு தனி தடையங்கம், விவாதம் என்பது வேறொரு தடையங்கம். எப்படி? இது சாதாரணமாக ஒருவர் அறிவில்லாமல் கண்ட மாதிரி ஒருவரோடு பேசுகின்றார், இவருக்கு தெளிவாக விளக்குகின்றது, உடனே இவர் என்ன செய்ய வேண்டும்? சலாம் என்று கூறிவிட்டு போய்விடுவார். இது ஒரு தனி சக்தி. இன்னொரு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஒருவர் விவாதத்துக்கு அழைக்கின்றார் அப்போது நீங்கள் அவரோடு அழகான முறையில் தற்கியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். அப்படி அழைத்தால் போகாமல் இருக்க முடியாது. அவர்களோடு நீங்கள் அழகான முறையில் விவாதிங்கள் என்று கூறியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அப்படி ஒருவர் அழைத்தால் விவாதம் செய்யலாம், ஆனால் அழகான முறையில் அதை செய்ய வேண்டும். பையத்து செய்த முஸ்லீம் ஆண்கள் ஏன் பையத்து செய்யாத பெண்களுடன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார்கள்? அவர்களின் பார்வையில் வருப்பவர்கள் இல்லை, நிராகரிப்பாளர்கள் என்று கூறுகின்றீர்கள். அப்படியானால் நிராகரிப்பாளர்கள் என்பதற்கு அரபு பதம் காஃபிர் என்று பொருள். அப்படியானவர்களிடம் குடும்ப வாழ்க்கையில் உண்மை முஸ்லீம் ஈடுபடலாமா? அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்ததா? இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்களா? அப்படியானால் இதில் எதில் ஆதாரம் உள்ளது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இந்த சத்தியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சிலர் அவங்களை போய் பையத்து செய்தார்கள், ஆனால் ஒரு சிலர் பையத்து செய்யவில்லை. ஒரு உதாரணம், அவருடைய மகன் ஜைனப் பையத்து செய்து முஸ்லீம் ஆகிவிட்டார். அவருடைய கணவர் இருந்தார், இவர் பையத்து செய்யவில்லை. இரண்டு பேரும் பார்த்து கொண்டே இருந்தார். மக்காவில் 13 வருடம் இருந்ததற்கு பிறகு மதீனாவுக்கு ஹிஜரத்து செய்தார். மதீனாவுக்கு ஹிஜரத்து செய்து 8 வருடம் அங்கு இருக்கின்றது இருந்தார். இதற்கிடையில் இவருடைய மருமகன் பல யுத்தங்களிலே வந்து கைது செய்யப்பட்டார், செய்யப்பட்டு பணத்தை கொடுத்து விட்டு தப்பி போய்விட்டார். கடைசியாக ஒரு முறை இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார். பையத்து செய்து உடன்படிக்கை அந்த நேரத்தில் தான் ஆயத்து இறங்குகிறது. இப்படி லா தும்சிகு பிஸ்மில் கவாப், நிராகரிக்கக்கூடிய பெண்களுடைய திருமண பந்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, சுமார் 18, 19, 20 வருஷமாக இப்படி நடந்து வந்தது. இதற்கு பிறகுதான் சட்டத்தரங்கி.
இறங்கினத்துக்கு பிறகு தான் இந்த சட்டம். இந்த ஆயத்து எதை காட்டுகிறது என்றால், காபிர்கள் நிராகரிக்கக்கூடிய பெண்களுடைய திருமண பந்தத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அந்தந்த ஒரு கணவன் பயத்து செய்திருக்கின்றார், மனைவி பயத்து செய்யவில்லை.
இப்போது இவர் என்ன செய்வார்? இந்த பெண்ணை
இஸ்லாத்துக்கு அழைப்பார், பயத்து செய்யுங்கள், உபதேசம் செய்வார். இந்த பெண் இதை எதிர்க்காமல், நான் இதை விளங்கிக் கொண்டிருக்கிறேன், இதை விளங்கித்தான் நான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி விளங்கிக் கொண்டிருந்தால் இவர் இவரோடு வாழ்வார். இது நிராகரிக்கக்கூடிய பெண் அல்ல.
இந்த பெண்ணை பார்த்து காபிர் என்று சொல்ல முடியாது.
குர்ஆன் அதை சொல்லி என்றைக்கு இந்த பெண்ணை நிராகரித்து இது பச்சை பிழை, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது அப்படி என்று அவர்களை நிராகரித்து ஒரு பெண் காபிராக விட்டால் அந்த பெண்ணோடு அவர் வாழக்கூடாது.
குர்ஆனில் காபிர்
என்று வருகின்றது. காபிருடைய அந்தஸ்துக்கு அந்த பெண் வந்துவிட்டால்
அந்த பெண்ணோடு வாழ்வதற்கு இஸ்லாத்தில் தடை,
இஸ்லாத்தில் வாழ்வதற்கு அனுமதி கிடையாது. இதே படித்தால்
நாங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் தான் நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
இந்த அடிப்படையில் நாங்கள் ஒருவர் பையத்து செய்தால் இப்படியே சொல்லுவோம், அவருடைய மனைவி அவர்கள் உங்களுடைய மனைவிமார்களையும்
பையத்து செய்தே நுழைத்து விடுங்கள்,
ஏன் இதனை வந்தால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். இதை நிராகரிக்காமல் இருக்கும்வரை அவர்களுக்கு நீங்கள் தாவத்து செய்து அவர்களுக்கு இஸ்லாத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள். என்றைக்கு இதை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களை விட்டு விடுங்கள். உண்மையிலே இதை ஒரு சிலர் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார். என்ன காரணம்? இதுல
குர்ஆன் ஹதீஸ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதில் வந்தால் பரிசாப்படணும், ஆண்கள் தாடி வைக்கணும், வீட்டை கத்தரிக்கணும், உழைக்க முடியாது, இதே போல பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாது, டிவி பார்க்க முடியாது, இசை கேட்க கூடாது, இப்படி இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டவைகள் எல்லாம் ஒதுக்கி இஸ்லாத்தில் ஏவப்பட்டது.
சரி, ஆஞ்சிலேயே சொல்லுதே ஆகணும், ஜக்காத்து கடமையான ஒப்படைக்கணும், தாடி வளர்க்கணும், இப்படி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தணும்.
எங்கள என்ன பிழை இருக்கு?
நாங்க கேட்கிறது இந்த உலமாக்கள் இந்த ஜமாத்தில் முஸ்லிமில ஏதாவது பிழை இருக்கிறா? ஒரே ஒரு பிழை என்ன என்ன சொல்றாங்க, இந்த பையத்தை செய்யாத பச்சை செய்வோட நரகம் செல்லுகிறார். இது எங்களுடைய கருத்தும் அல்ல, இது குர்ஆன் ஹதீஸை தான் நாங்க சொல்றோம். 73வது பிரியம் அல் ஜமாத்து சொர்க்கம் செல்லும் மற்றும் நரகம்
ஹதீஸ்.
எங்களை என்ன பிழை இருக்குது? ஒருவர் தங்கி இருந்து நல்லா சிந்திச்சாங்கன்னு அவனுக்கு தெரியும். இதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் வந்து குர்ஆன் ஹதீஸ் படி சகோதரத்துவம், இதுல சண்டை சச்சரவு கிடையாது, எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்குள்ள தீர்த்துக் கொள்வது, எங்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு வேற எங்கும் செல்வதில்லை, அவரிடத்தில் கொண்டு போய் இவர்களை பிடித்துக் கொடுப்பதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து பாருங்க, எங்களுடைய ஜும்மாவுக்கு வந்து பாருங்க, 5 தொழுகையில நீங்க வந்து கலந்து பாருங்க. எங்கள்ட குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா எதுவும் இருந்தா நீங்க சொல்லுங்க, நாங்க ஏற்றுக்கொள்வது தயார். நாங்க நேரான பாதைக்கு தான் நாங்க அழைக்கிறோம். இதுல எங்களை எந்த விதமான வழிகளும் இல்லை, எங்கள புகூர் சிறுக்கு விதத்தே கிடையாது. இப்படி ஒருவர் வாழ்ந்து பார்த்துட்டா நிச்சயமா சுருக்கம் செல்வார். அதனால என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு அழைப்பு உங்களுக்கு, நீங்க வெள்ளிக்கிழமையில ஜும்மாவுக்கு நீங்க வந்து பாருங்க, எங்களை எவ்வளவு சின்னத்தில் தயாராக்கப்பட்டிருக்கு பாருங்க. எந்த ஒரு இடத்துல உங்களால் பார்க்க முடியல. உதாரணத்துக்கு பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்லே வர
என்ன
ஒரு பெண்மணி சொல்றாங்க, குர்ஆன் சூரத்தில் காஃபிர் கொண்டிருக்கின்றது, அதை நான் மனப்பாடமாக்கிவிட்டேன். எப்படி மனப்பாடமாக்கினேன்? மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் என்னுடைய வீடு இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்தில் காஃப் ஓதுவார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டு கேட்டு எனக்கு பாடமாகிவிட்டது. சுன்னத்து எங்கேயாவது ஹயாத்தாக்கப்படுதா உலகத்தில்? இல்ல, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த சுன்னத்தை அப்படி ஹயாத்தாக்கு. தொழுகையில இருந்து அவங்களை வாங்கி காட்ட ஹதீஸை பாருங்க, தோல் தோளோட கால் காலோட சேர்த்து வைக்கணும், சைத்தானுக்கு நீங்கள் இடங்களை விடாதீர்கள் என்றார்கள். இப்படி எங்கேயாவது இருக்கிறா? இல்ல. சவுதி அரேபியாவில் பார்க்க இஸ்லாம் சொல்றாங்க, அரபிகளோட எங்களை காலை கொண்டு போய் சேர்த்துனா சேர்த்து வச்சு அவங்களால எடுத்துருவாங்க.
எங்க இருக்கிற நபி சொல்லுவாங்க தொழுகை எங்க இருக்குது? ஜும்மா இருக்கிறா? பெண்ணா தொழுகை, பெண்ணா தொழுகை பள்ளியிலே நடக்குது. அவ அந்த மூலிகை கொடுத்த விளக்கத்தின்படி அரசு சேர்த்துறாங்க.
சொன்னார்கள் கண்ணி பெண்கள் தொழ முடியாத பெண்கள் இருக்கின்றார்களே, மாதம் வரக்கூடிய அவர்களும் அந்த இடத்துக்கு வர வேண்டும், பற்றி தொழாமல் அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். அப்போ ஒரு பெண்மணி கேட்டால், யாரை சொல்லா எங்களிடத்தில் பந்தா இல்லை என்றால் முகமூடி சொன்னாலும் உங்களுடைய தோழிகளிடத்திலே எடுத்து போட்டுக் கொண்டு வாருங்கள் என்று கட்டளைத்தார். அவர் பெருநாள் தொழில் கட்டாய கடமை. ஆனால் மதுகபிலை எழுதி வைத்திருக்கிறார்கள் சொன்ன, செய்தால் நன்மை செய்யாவிட்டால் பாவம் இல்லை. ஆனால் ஹதீஸிலே கடமை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தொழுகையில் அந்த பெண்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்றன. எங்கே இருக்கின்றன? எனவே இந்த ஒரு ஃபித்னாவுடைய காலம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இமாம் புகாரி அவர்கள் அந்த பாபுல் ஃபித்ன் குழப்பம் என்ற பாபிலே இந்த ஹதீஸை கொடுத்திருக்கின்றார் உதைமாவுடைய. இது ஃபித்னாவுடைய காலம். இந்த காலத்தில் ஒருவர் தோற்றம் செல்ல விரண்டுமானால் இந்த முழு பிரிவுகளை கொண்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சேர்ந்திருப்பதுதான் அவருக்கு மறுமையிலே நரகத்திலிருந்து தப்புவதற்கு ஒரு வழியை தவிர வேறு எந்த வழியுமே இல்லை. அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும், அனைவருக்கும் இந்த விளக்கத்தை தர வேண்டும். இன்னொரு கேள்வி, நீங்க இந்த தொழுகையில மற்றவனை எப்படி சேர்க்கிறீங்க என்று அதுக்கு விடை அளிக்கப்பட்டது. முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு ஆதாரம் உண்டா? விளக்கப்பட்டியாச்சு. முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி சமனாக நின்று தொழுவது சொல்ல முடியுமா? விளக்கப்பட்டியாச்சு. வாரங்களை விரட்டுவதற்கு ஆதாரம் கொண்டு வரணும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தொழுகை பரவ இல்லை என்கிறீர்கள். உங்கள் மசித்துகளில் முஸ்லீம் அல்லாதவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள், ஆதாரம் உண்டா? விளக்கப்பட்டியாச்சு. தடுக்க முடியாது, ஆதாரம் இருக்கணும். இமாம் புகாரி அவர்கள் முஸ்லிமா காஃபிரா அப்படி தெரியாத பட்சத்தில் எப்படி புகாரி இமாமுடைய கிரந்தத்தை பின்பற்றுவது? இமாம் புகாரியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை பாவிக்கிறது கூட நமக்கு வாசிக்கிறதுல எனக்கு ஒரு மாதிரி. இமாம் புகாரி காஃபிரான் எப்படி இந்த வார்த்தையை போடுறது? சுபஹானல்லாஹ். ஹதீஸ்ல வருது, 12 கலீஃபாக்கள் இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாம் உறுதியாக இருக்கும், அனைவரும் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டிருப்பார்கள். இமாம் புகாரியை யாரும் பின்பற்றக்கூடாது, அந்த ஹதீஸ்களை மட்டும்தான் எடுக்கணும். இமாம் புகாரி முஸ்லீம் மனிதர்களை யாரும் பின்பற்றக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட சொல்லிவிட்டார்கள். என்ன உதாரணமா? ஷாஃபி மதுரையில ஒரு கருத்து இருக்கின்றது. ரமலான் மாசத்தில் ஒவ்வொரு துறைக்கு நடு உச்சியிலே சூரியன் வந்ததற்கு பிறகு மிஸ்வாக்கு செய்வது பக்கம் எழுதியிருக்கின்றன. ஆனால் இது சரியா? இது பிழை. ஹதீஸில் வந்திருக்கின்றது கட்டாயம் மிஸ்வாக்கு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக்கு செய்திருக்கின்றார். எந்த விதத்திலும் சொல்லவில்லை ரமலானிலே ஒவ்வொருக்கு பிறகு ஜவாருக்கு பிறகு மிஸ்வாக்கு செய்யக்கூடாது. எழுதப்பட்டது பிழை. ஆனால் இந்த இடத்துல இமாம் ஷாஃபியை பின்பற்றக்கூடாது. ஏன்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே சொல்லிவிட்டார்கள். எப்படி? என்னுடைய கூற்று குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் என்னுடைய கூற்றை தூக்கி சுவற்றிலே அடித்துவிட்டு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எந்த இமாமையும் ஒருவர் பின்பற்றக்கூடாது. அவர்கள் சொல்லுகின்ற சொல்லு குர்ஆன் ஹதீஸாக இருந்தால் அளவெடுத்துக் கொள்ள வேண்டும். இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிந்திருக்கக்கூடிய அனைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அந்த ஹதீஸ்களை நாங்கள் எடுக்கணும். இன்றைக்கு கூட பாருங்கள், காதியானிகள் ஒரு குர்ஆன் அரபு இந்த குர்ஆனை ஒழுங்கேற்றிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அவர்கள் காதியானிகள், எல்லா பிரிவுகளும் காதல் என்று சொல்லுகின்றார். ஆனால் குர்ஆனை பாருங்கள், எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே அந்த குர்ஆன் இதே குர்ஆன், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒழுங்கேற்பில அங்கே சில திருடல் நடந்திருக்கின்றன, திருத்திருக்கின்றார்கள். அனுப்பினர் அந்த குர்ஆன் இருக்கின்ற அரபு இந்த எந்த மாற்றமும் இல்லை. ஒருவர் அதை எடுத்து வைத்து ஓதலாம், கூடாது இல்லை. எனவே இமாம் புகாரி அவர்கள் அந்த இஸ்லாமிய கிராமத்தில் இருந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் முஸ்லீம் இல்லை என்று யாராலும் நிரூபிக்க பார்க்கலாம், யாராலும் நிரூபிக்க முடியாது. அடுத்தது, இமாம் புகாரி ஜமாஅத்தில் முஸ்லிமீன் இருந்தார்களா? ஜமாஅத்தில் முஸ்லிமீன் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த காலத்தில் வாழ்ந்த கலீஃபா அவரை வெட்டி இருப்பார். ஏன் உங்களுக்கு தெரியும்? ஜமாஅத்தில் முஸ்லிமீன் இருக்கும் போது அறிந்து ஒருவர் வெளியேறி சென்றால் அவரை என்ன செய்வார்? விட மாட்டார். கலீஃபா அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. வரலாற்றை சொல்லுகிறார்கள், சமீபத்தில் தான் கிராபத்து இல்லாமல் போனதாம். துருக்கியர்களை அந்த ஆட்சியில் பிடித்ததற்கு பிறகு 1900 எனவே இமாம் புகாரி அவர்கள் அந்த ஜமாத்தின் முஸ்லிமில் சேராமல் இருந்திருந்தால் வரலாறு சொல்லும் அவரை வெட்டி கொலை செய்து விட்டார்கள். அப்படி வரவில்லை, அவர்கள் முஸ்லீமாக ஜமாத்தின் முஸ்லிம் இருந்திருக்கின்றார்கள். தயவு செய்து மௌலவி மஸ்ஊத் அகமது அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை எப்படி தொடங்கினார்கள் என்று கூற முடியுமா?
நேரம் இல்லை, 12:30
மேல வைக்கிறாரு, 4 நிமிஷம் இருக்குது. இது நீண்ட ஒரு சப்ஜெக்ட், இன்னொரு நாளைக்கு இந்த கேள்விக்கு பதில் கொடுப்போம். மௌலவி நசீர் அவர்கள் என்ன காரணம் கூறி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வெளியேறினார்கள்? அதை விளக்கிட்டு அவரே கேள்வி காட்டு பாருங்க. அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் யாரையும் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம் என்று எழுதியிருக்கின்றார். இது பிழை, அவர் சொல்றார் இது பிழை. ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சேராவிட்டால் அனைவரும் காஃபிர் என்று சொல்லணும்? அப்ப நாங்கள் சொல்ல முடியாது, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணும் கிடையாது. உடனே ஜமாஅத்துல் வெளியில வைத்தார். கேட்டு பாருங்க உண்மையா பொய்யா. டைம் முடிஞ்சது, 30 கடைசியாக இன்னும் நிறைய கேள்விகள் அடிக்குது. இதே போல 80 கேள்விகள் தொகுப்பு வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த காலத்தில் கலந்து கொண்ட உலமாக்கள் இந்த கூட்டம் முடிஞ்சு இன்னொரு கூட்டம் போடுவாங்க. அந்த கூட்டம் போடுறதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்களும் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்வோம், குர்ஆன் ஹதீஸை கேட்போம். அதே போல அவங்களும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லட்டும், நாங்களும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுவோம். அவங்க சொல்றது நாங்களும் பரிநாடா வந்து கேட்போம், முடியுமான இடத்துல வந்து நாங்க கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ஒவ்வொருவரும் நான் சொல்றேன், நீங்க அல்லாஹ் இடத்துல பிரார்த்திங்க, அல்லாஹும்மா அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபா, யாதா எங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்டு, அதை நாங்கள் பின்பற்றுவோம். அரினல் பாத்தில பாத்திலன் வஜ்னா, யாதா எங்களுக்கு இந்த வழிகேட்டை வழிகேடாக காட்டு, அதை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு என்று நீ அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்களுடைய பாதையில் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நேரான வழியை காட்டுவோம். அவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்கின்றார். அப்படி 73 கூட்டமாக வரக்கூடிய காலத்தில் ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லுங்கள். எனவே ஒவ்வொருவருடைய கடமை என்னவென்றால், இந்த புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஹுதைபாவுடைய ஹதீஸையும் இந்த அபூதாவில் வந்திருக்கக்கூடிய மாவியாவுடைய இந்த ஹதீஸையும் வைத்து ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். எப்படி? சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்கும், அது எது என்று தேட வேண்டும். எப்படி தேடுவது? ஒவ்வொரு தெளிவாரும் முன்வைக்கின்ற கருத்துக்களை செவிப்படுத்த வேண்டும். பிறகு அந்த கருத்துக்களை எடுத்து குர்ஆன் ஹதீஸோடு உரசி பார்க்க வேண்டும். உரசி பார்த்ததும் ஒரு விளக்கம் நிச்சயமாக கிடைக்கும், அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய உபதேசம். இன்ஷால்லா திரும்பி வரக்கூடிய கூட்டங்களை நாங்கள் சந்திக்கும் வரை ஒவ்வொருவரும் நான் கூறிய பிரகாரம் இந்த துவாவை நீங்கள் செய்து வாருங்கள். அல்லாஹும் அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்குன சிபாஹா வ அரினல் பாத்தில பாத்திலன் வர்ஸுக்குன இஜ்தினாபா, இந்த துவாவை கேளுங்கள், நிச்சயமா அல்லாஹு தஆலா ஒரு வழியை உங்களுக்கு காட்டுவார். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூரு ரஹீம்.